அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து ஒழுங்கும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 3 வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் தமிழக தலைநகர் சென்னையிலும் அதையொட்டிய வட மாவட்டங்களிலும் மழை குறைந்திருந்தாலும் வெள்ள பாதிப்புகள் தொடர்ந்து நீடிக்கும் நிலையில் சென்னை வெள்ள பாதிப்புக்கு உள்ளானவர்களில் தொடரும் குமுறல்கள்.
ப்ரீவியஸாக கொஞ்சம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, நாங்கள் எல்லாம் கொஞ்சம் சேவ் பண்ணியிருப்போம். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் நைட் நைட்டில் தண்ணி திறந்துட்டு ரொம்ப ப்ராப்ளமாக போயிடுச்சு. எங்கள் வீட்டில் 2 இருக்காங்க, அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. வீட்டில் இருக்க எல்லா திங்ஸும் மோர் தென் 2 lakhs கிட்ட லாஸ் ஆகிடுச்சு. அப்பா வேற தண்ணியிலேயே உண்டார், அவர் 2 ஃப்ராக்சர் இருக்கு.
சென்னை வெள்ளத்தில் பொதுமக்களைப் போலவே பிபிசி தமிழோசையின் செய்தியாளர் முரளிதரனும் அவரது குடும்பமும் சிக்கி தப்பிய நேரடி அனுபவம்.
புதன்கிழமை என்ற காலையில எங்களோட உறவினர்கிட்ட ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. எங்க வீட்டுக்குள்ள தண்ணி வருது, எங்களை வந்து கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுல வச்சுக்கோங்கன்னு. அவங்க ஒரு 3 தள்ளி அடுத்த தெருவுல இருந்தாங்க. அவங்கள கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுல வச்சு ஒரு 10 பார்த்தா எங்க வீட்டுக்குள்ள தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. 12 வந்து எங்க வீட்டுக்குள்ள வந்து நெஞ்ச அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள இருக்க முடியல.
ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் கிருத்திகா நாராயணன் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
தடகள வீரரான ஆஸ்கர் பிஸ்டோரியஸ் தனது காதலியை கொலை செய்தார் என்று தென் ஆப்பிரிக்காவில் உள்ள மேன் முறையீட்டிற்கான உச்சநீதிமன்றம் குற்றச்சாட்டை பதிவு செய்துள்ளது.
And she will then listen to the evidence. She'll look at our minimum sentencing legislation, which for a first offender is 15 years minimum or a maximum of 20 for a first offender.
அதாவது திட்டமிடப்படாமல் நிகழ்ந்த கொலை என்ற குற்றத்திற்காக தரப்பட்ட தண்டனை தீர்ப்பு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அவருக்கு அடுத்த வருடம் மீண்டும் தண்டனை அளிக்கப்படும். கழிவறையின் கதவு வழியாக துப்பாக்கியால் சுடும்போது ஒருவரை கொல்லப்போகிறோம் என்று அவருக்கு தெரிந்திருக்கும் என்று நீதிபதி லாரிமர் எரிக் லீச் பிஸ்டோரியஸ்க்கு தீர்ப்பு வழங்கும்போது கூறினார். ஒலிம்பிய தடகள வீரரான பிஸ்டோரியஸ் ரீவா ஸ்டான்கேம்பை சுட்டதை ஒப்புக்கொண்டார். ஆனால் அவர் அத்துமீறி எவரோ நுழைந்து விட்டார் என்று நினைத்து தவறாக ரீவாவை சுட்டுவிட்டதாக கூறினார். ரீவாவின் தந்தை பாரி ஸ்டான்கேம்ப் நீதிமன்றத்தின் இந்த முடிவை வரவேற்றுள்ளார். அவர் இதனால் நிம்மதி அடைந்திருப்பதாகவும் கூறியுள்ளார்.
ஊழலால் பாதிக்கப்பட்டுள்ள சர்வதேச கால்பந்து போட்டிகளை நிர்வகிக்கும் அமைப்பான பீஃபாவில் உள்ள கறைகளை போக்குவதை நோக்காக கொண்ட மறுசீரமைப்புகள் அடங்கிய திட்டம் ஒன்றிற்கு அதன் நிர்வாகக்குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது. தலைவர் மற்றும்
which has a status which is frankly not totally clear.
தலைவர் மற்றும் உயர் அதிகாரிகளின் பதவிகளுக்கான காலம் 12 வரையறுக்கப்பட்டுள்ளது மற்றும் நேர்மை குறித்து வலுவான சோதனைகளும் இந்த திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இந்த மறுசீரமைப்புகள் பிப்ரவரியில் ஃபிஃபா காங்கிரசிடம் சமர்ப்பிக்கப்படவுள்ளன. நடைபெற்றுக் கொண்டிருக்கும் லஞ்ச விசாரணைகளின் பகுதியாக ஃபிஃபாவின் 2 துணைத் தலைவர்களை முன்னர் சுவிஸ் அதிகாரிகள் கைது செய்திருந்தனர்.
பிரிட்டன் சிரியாவின் மீது வான்வழி தாக்குதல் நடத்துவதற்கு வலுவான காரணங்கள் இருப்பதாக பிரிட்டனின் பிரதமர் டேவிட் கேமரன் வலியுறுத்தியுள்ளார். பிரிட்டனின் போர் விமானங்கள் சிரியாவில் இஸ்லாமிய அரசு என்ற அமைப்புக்கு எதிராக குண்டு தாக்குதல் நடத்த தொடங்கிய பின்னர் முதல் முறையாக கருத்துக்களை தெரிவித்த கேமரான் சிரியாவில் சூழ்நிலை மிகவும் கடினமானதாகவும் சிக்கலானதுமாக இருக்கின்றது என்று எச்சரித்துள்ளார். இஸ்லாமிய அரசு என்ற அமைப்பிற்கு எதிரான தாக்குதலுக்கு பொறுமை மற்றும் தொடர் முயற்சிகள் தேவை என்றும் கூறியுள்ளார்.
பிரிட்டன் சிரியாவில் வான் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளதை பிரான்ஸ் வரவேற்றுள்ளது. இஸ்லாமிய அரசு குழுவிற்கு எதிரான சண்டையில் ஐரோப்பியர்களின் ஒற்றுமைக்கான ஒரு அழைப்பின் ஒரு பதிலாக அவர்களை அதிபர் பிரான்சுவா ஒலாந்த் வர்ணித்துள்ளார். பாரிஸில் IS மேற்கொண்ட தாக்குதலில் 130 கொல்லப்பட்டதை அடுத்து அந்த குழு மீது தாக்குதல் நடத்தும் முடிவை பிரிட்டிஷ் எடுத்தது.
இஸ்ரேலின் மேற்கு கரை கிராமமான தூமாவில் 4 முன்னர் பாலத்தீன குடும்பத்தின் மீது தீ வைத்து தாக்குதல் நடத்தினார்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பல இளைஞர்களை இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். அந்த இளைஞர்கள் யூத பயங்கரவாத குழுவை சார்ந்தவர்களாக இருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாலத்தீனை சேர்ந்த 18 இளைஞனும் அவனது பெற்றோரும் கொல்லப்பட்ட சம்பவம் சர்வதேச அளவில் கடும் கண்டனத்திற்கு உள்ளாகியுள்ளது. அந்த தாக்குதலில் பிழைத்த ஒரே ஒரு 4 சிறுவன் ஒருவன் இன்னும் காயங்களுக்காக சிகிச்சை பெற்று வருகிறான்.
கடந்த மாதம் பாரிஸில் இடம்பெற்ற தாக்குதல்களுடன் தொடர்புடையவர்கள் என பெல்ஜியத்தில் மேலும் 2 பேர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெல்ஜிய அரச வழக்கறிஞர் சந்தேக நபர்களது பெயர்களை வெளியிட்டுள்ளார். ஒருவர் சமீர் ஜி எனவும், அவர் மொரோக்கோவிற்கு பயணிப்பதற்கு ஆயத்தமான வேளை பிரசல்ஸ் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் நீண்ட தமிழக கண்ணோட்டம். தமிழக தலைநகர் சென்னை மற்றும் அதையொட்டிய வட மாவட்டங்கள் அனைத்திலும் பெய்து வந்த கனமழை குறைந்திருந்தாலும் அதன் பாதிப்புகள் தொடர்கின்றன. இந்திய பிரதமரும் தமிழக முதல்வரும் வான்வழியாக வெள்ளச்சேதங்களை பார்வையிட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த இன்றைய தகவல்களை தொகுத்து தருகிறார் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன்.
தமிழகத்திற்கு கூடுதலாக 1000 கோடி ரூபாயை அவசரகால நிதி உதவியாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று வியாழனன்று அறிவித்தார். வெள்ள பாதிப்பு நிதி உதவியாக ஏற்கனவே 939 கோடி ரூபாயை மத்திய அரசு கடந்த நவம்பர் மாதம் 23ஆம் தேதியன்று வழங்கியது. இதற்கிடையே தமிழகத்தில் மேற்கொண்டும் தொடர்ந்த கனமழையின் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளை இன்று பிரதமர் நரேந்திர மோடி வான் மார்க்கமாக ஆய்வு செய்தார். சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்ட பகுதிகளில் இந்த ஆய்வுகளை மேற்கொண்ட நரேந்திர மோடி பின்னர் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுடன் தற்போது தமிழகத்தில் நிலவும் சூழல் குறித்தும் விவாதித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மோடி தெரிவிக்கையில்,
immediately by the government of India to Tamil Nadu for immediate relief. This is over and above the rupees.
என்றார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துள்ள இந்திய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி தமிழக மக்களின் நலனுக்காக பிரார்த்தனை செய்வதாகவும் கூறியுள்ளார். தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் உள்ள வெள்ள பாதிப்புகளின் நிலை மிகவும் அபாயகரமானதாக உள்ளது என கூறியுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தமிழகத்தில் இதுவரை பலியானோரின் எண்ணிக்கை 270 வரை எட்டியுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் டிசம்பர் 11ஆம் தேதி வரை அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் வரி வசூலிக்கப்படாது என மத்திய சாலை மற்றும் போக்குவரத்துத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் காற்றழுத்த தாழ்வு நிலையானது மேலும் வலுப்பெற்று இலங்கை அருகே காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியுள்ளதால் காரைக்கால் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் மிக கனத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் ரமணன் இன்று எச்சரிக்கை விடுத்தார். மேலும் சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் கடலோர மாவட்ட பகுதிகளிலும் ஓரிரு நாளுக்கு மழை நீடிக்கும் என்றும் அவர் அப்போது தெரிவித்தார். முன்னதாக தமிழக முதல்வர் ஜெயலலிதாவும் கூட வான் மார்க்கமாகவே வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்தார். பின்னர் அது குறித்து அவர் குறிப்பிடுகையில், ராணுவம், தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்பு குழு மற்றும் தமிழ் மாநில மீட்பு குழுக்களும் ஒன்றிணைந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்துள்ளார். தேவையான அனைத்து முன்னெடுப்புகளும் உடனுக்குடன் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் அப்போது கூறினார். ஆனால் சென்னையில் உள்ள பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களை நேரில் சென்று சந்தித்த போது தங்களுக்கு தேவையான எச்சரிக்கை செய்திகள், மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் சரியான சமயத்தில் வந்தடையவில்லை என்றனர். குறிப்பாக இன்று சூளைமேடு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இதற்காக போராட்டங்களிலும் ஈடுபட்டனர். அங்கு நிலவும் சூழல் குறித்து பிபிசி தமிழோசையிடம் பேசிய சூளைமேடு பகுதி வாசியான மணிகண்டன் கூறுகையில்,
இந்த மாதிரி வேலை மழை நாங்கள் பார்க்கவே இல்லை. ப்ரீவியஸாக கொஞ்சம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, நாங்கள் எல்லாம் கொஞ்சம் சேவ் பண்ணியிருப்போம். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் நைட் நைட்டில் தண்ணி திறந்துட்டு ரொம்ப ப்ராப்ளமாக போயிடுச்சு. எங்கள் வீட்டில் 2 வயசானவங்க இருக்காங்க, அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. வீட்டில் இருக்க எல்லா திங்ஸும் மோர் தென் 2 லேக்ஸ் கிட்ட லாஸ் ஆகிடுச்சு. அட்லீஸ்ட் சின்ன அனௌன்ஸ்மெண்ட்னா கொடுத்துருக்கலாம். அப்பா வேறு தண்ணியிலேயே உண்டுட்டார், அவர் 2 கால்லையும் ஃப்ராக்சர் இருக்குது. இந்த மாதிரிலாம் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் எதுவும் அனௌன்ஸ் இது பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் எங்களை மாதிரி இருக்கவங்களும் கொஞ்சம் வீடுனா இருக்குது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குது. எங்களோட மோசமாக இருக்கிறவங்களுக்கு எப்படி இது? தி கவர்மெண்ட் ஹஸ் டு டேக் சம் ஸ்டெப் அண்ட் ரீகால் திஸ் ப்ளீஸ்
என்றார் மணிகண்டன். வெள்ள நிவாரண மற்றும் மீட்பு பணிகளில் பல தன்னார்வ குழுக்களும் ஈடுபட்டு வருகின்றன. சென்னையில் அனைத்து வயது தரப்பினரும் பங்கேற்கும் இந்த பணியில் இளம் பெண்களும் ஆர்வத்துடன் பங்கேற்று வருவதை பாதிக்கப்பட்ட பகுதிகளில் காண முடிகின்றது.
ஓகே, ஹாய், என் பேர் சுகன்யா. நாங்கெல்லாம் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், வாலண்டியர்ஸ், ரன்னர்ஸ், ட்ரெக்கிங் குரூப். இங்கே வேலச்சேரி பிளஸ் சிந்தாமணி நேற்று பண்ணோம், இன்னைக்கு சூளைமேடில் ஹெல்ப் பண்ணிருக்கோம். ஸோ ஏதோ எங்களால் முடிஞ்சது, டிரான்ஸ்போர்ட்டிங் பீப்புள் அண்ட் கிவிங் ஃபுட் ஃபார் தெம். ஸோ தட்ஸ் இட்
என்றார் தன்னார்வத்துடன் மீட்பு பணியில் ஈடுபட்டு வரும் சென்னை வாசியான சுகன்யா. இதே போன்ற நிலைதான் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நிலவுவதாகவும், கடலூர் மாவட்டத்தில்தான் அதிக அளவிலான பாதிப்புகள் உண்டாகியுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் நிலவும் சூழல் குறித்தும் விவசாயிகள் அடைந்துள்ள நஷ்டங்கள் குறித்தும் முழுமையான தகவல் இன்னும் வெளியாகவில்லை. சென்னையில் மிக வறிய மக்கள் வாழும் பகுதிகளிலும் கூட நிறைவான நிவாரண மற்றும் மருத்துவ பணிகள் நடைபெறவில்லை என்கிற குற்றச்சாட்டும் கூறப்பட்டு வருகிறது.
ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன். சென்னை வெள்ளத்தில் பொதுமக்களைப் போலவே பிபிசி தமிழோசையின் சென்னை செய்தியாளர் முரளிதரனும் அவரது குடும்பமும் சிக்கி தப்பியிருக்கிறார்கள். நேற்று அவருக்கு என்ன நடந்தது என்று முரளிதரனிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
நப்பி இருக்குது சென்னை அசோக் நகரோட 61வது தெரு, இது அசோக் பில்லருக்கு ஒட்டியுள்ள ஒரு பகுதி. என்ன நடந்ததுன்னா, நேற்று அதாவது புதன்கிழமை என்று காலையில எங்களோட உறவினர்லேருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. எங்க வீட்டுக்குள்ள தண்ணி வருது, எங்களை வந்து கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுல வச்சுக்கோங்கன்னு. ஏன்னா அப்போ வந்து எங்க வீட்டுல தண்ணி வரல 9 மணி அளவுல. அவங்க ஒரு 3 வீடு தள்ளி அடுத்த தெருவில் இருந்தாங்க. நான் அவங்கள கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுல வச்சு ஒரு 10 நிமிஷத்துல பார்த்தா எங்க வீட்டுக்குள்ள தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இது நடந்தபோது காலையில 9:30 இருக்கும். 12 மணிக்குள்ளாக வந்து எங்க வீட்டுக்குள்ள வந்து நெஞ்ச அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. எங்களால முடிஞ்ச அளவுக்கு பொருட்கள் எல்லாம் காப்பாத்தணும், அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள இருக்க முடியல. வீட்டை விட்டு வெளியில போய் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிடலாம்னா அப்படியே போக முடியாது. ஏன்னா எங்க வீடு உயரமான இடத்துல இருக்கு. சோ நாங்க தெருவில் இறங்கினோம்னா ஒரு 6 அடி அளவுக்கு தண்ணி வந்து ஒரு ஆற்றோட வேகத்தோட ஓடிக்கிட்டு இருந்தது. சோ வீட்டை விட்டு வெளியில வந்து எங்கேயுமே போக முடியாது. அதனால எங்க வீட்டுக்கு மேல இருக்க ஒரு வீட்டுல போய் தஞ்சம் அடைஞ்சிருந்தோம். அவங்க வீட்டுலதான் உணவு எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இரவு முழுவதும் அங்கேயேதான் உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியிருந்துச்சு. தண்ணி மட்டம் குறையுமா, நம்ம திரும்ப கீழே இறங்கலாமா அப்படிங்கிற பார்த்துட்டு மேலேயேதான் உட்கார்ந்துருக்க வேண்டியதா போச்சு. என்ன நடந்தது, ஏன் இப்படி இந்த வீட்டுக்குள்ள தண்ணி வருது, எந்த தொடர்புமே இல்லாம ஒரு பயங்கரமான ஒரு நாளாக நேற்று மாறிடுச்சு.
நீங்க வந்து உறவினர்களை கூட்டிட்டு வந்த உடனே வந்து படிப்படியா தண்ணி வர ஆரம்பிச்சுதுன்னு சொன்னீங்க, அது எவ்வளவு நேரத்துக்குள்ள நடந்தது, எவ்வளவு நேரத்துக்குள்ள நீங்க வந்து இந்த தண்ணியிலிருந்து உங்க பொருட்களை உங்களை பாதுகாக்க போராடினீங்க?
இது காலையில 9:30 எங்க வீட்டுக்குள்ள தண்ணி வர ஆரம்பிச்சுது. அது வந்து படிப்படியா உயர ஆரம்பிச்சுது. நாங்க வந்து ஒரு 12 மணி வரைக்கும் புத்தகங்கள் எடுத்து வைக்கிறது, என்னோட படிப்பு சான்றிதழ்கள் எடுத்து வைக்கிறது, நகைகள் பணத்தை எல்லாம் மேல தூக்கி போறது, எலக்ட்ரானிக் பொருட்களை எவ்வளவு முடியுமோ மேல ஏத்துறது, பிற பொருட்களை மேல தூக்கி வைக்கிறது, என்கிட்ட நிறைய புத்தகங்கள் இருந்துச்சு, அதை வந்து மேல் மேல ஷெல்ஃப்ல வைக்கிறது, அல்ல உடைகளை தூக்கி மேல வைக்கிறது, இது மாதிரி ஒரு 12 மணி வரைக்கும் ட்ரை பண்ணோம். ஆனா 12 மணிக்கு மேல பார்த்தா நெஞ்ச அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. அதுக்கு மேல இனிமே அங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் மேல இருக்க வீட்டுக்கு போனோம்.
இப்போ தண்ணி வடிஞ்சிருக்கா உங்க குடியிருப்பு பகுதியில? இப்ப தண்ணி வடிஞ்சிருக்கா, எப்படி இருக்கு, வீட்டுக்குள்ள போனீங்களா, எப்படி இருக்கு?
இன்னைக்கு 12 மணிக்கு மேல பார்த்தா தண்ணி வந்து மெல்ல மெல்ல வடிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எங்க வீட்டுக்குள்ள போக முடிஞ்சது. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா கலையபுரமா இருக்கு. அதாவது வீட்டுல இருக்க டிவி, சிடி பிளேயர், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே கவுந்து கிடக்கு. கட்டில் முதற்கொண்டு வந்து மிதக்க ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளவு இடையுள்ள ஒரு கட்டில் வந்து மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. பீரோக்குள்ள எல்லாம் தண்ணி போயிருச்சு. புக்ஷெல்ஸ் எல்லாத்தையும் தகுதி படிஞ்சிருக்கு. வீட்டுக்குள்ள இருந்த 1000 சிடிஸ் திரைப்படங்களோட சிடி எல்லாம் வீட்டுக்குள்ள இறங்கி கிடக்கு. அந்த வீட்டை எப்படி திரும்ப வந்து ரீபில்ட் பண்றதுங்கிறது வந்து ஒரு நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு.
இந்த பகுதி வந்து பொதுவாக வெள்ளம், மழை காலத்தில் வெள்ளம் வரும் ஒரு பகுதியா, அல்லது இந்த வெள்ளத்திற்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க?
அதாவது அசோக் நகரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மேடான பகுதி தான். இந்த பகுதியில கடந்த 40 ஆண்டுகளாக குடியிருக்கவங்க சொல்றாங்க, இந்த பகுதியில இவ்வளவு தண்ணியை வந்து ஒருபோதும் வந்து அவங்க பார்த்ததே கிடையாது. அசோக் நகர்ல இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துல அடையாறு ஆறு ஓடுது. மழைக்காலங்கள்ல அந்த அடையாறு ஆற்றை ஒட்டியுள்ள பகுதியில் வந்து மூழ்கி இருப்பதுதான் வழக்கமாக நடந்து கொண்டிருக்கும். ஆனா இந்த முறை எனக்கு இப்ப தெரிந்தது, இந்த தகவல் இன்னும் உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான், செப்பரம்பாக்க ஏரியில இருந்து 40,000 கண்ணாடி அளவுக்கு தண்ணீரை வந்து திறந்து விட்டதுதான் அசோக் நகர் வரைக்கும் தண்ணி வருவதற்கான காரணம் என்று சொல்லப்படுகிறது. நான் இன்னைக்கு மத்தியானம் போய் பாக்குறேன், அசோக் நகரோட பிற பகுதிகள் எல்லாம் பார்த்தா எல்லா பகுதியும் வந்து மூடிருக்கு. அந்த பகுதியை வந்து ஒரு ஏதோ ஒரு போர்க்களம் மாதிரி ஆள் அறவும் பற்று எல்லா கடைகளும் மூடி வீடுகளோட மாடியில எல்லாரும் மொட்டை மாடிகள்ல ஆட்கள் உட்காந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான இந்த மாதிரி அசோக் நகரை வந்து அது ஒரு போஷான பகுதினு சொல்ல ஒரு பணக்காரர்கள் அல்லது வசதியானவர்கள் குடியிருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. நான் மட்டும் இல்ல, இந்த பகுதியில பல ஆண்டுகளாக குடியிருக்க யாருமே அசோக் நகர்ல இவ்வளவு தண்ணி வந்து பார்த்தது இல்ல. அப்படி தண்ணி வரக்கூடிய பகுதி என்றால் மழை ஆரம்பித்ததுமே சுதாரிப்பா இருந்திருப்பாங்க. தண்ணி வரக்கூடும், நம்ம ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்கலாம். என்ன ரொம்ப வருத்தம் அளிக்குதுன்னா, எந்த ஒரு முன்னறிவிப்புமே வந்து எங்க இருந்துமே வரல. அரசாங்கத்திட்ட இருந்தோ, காவல்துறையிட்ட இருந்தோ, மாநகராட்சிட்ட இருந்தோ எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாம 40,000 கண்ணாடியை வந்து ஒரு சின்ன ஆத்துல வந்து தடுத்து விடுறாங்க. அதை வந்து நினைச்சே பார்க்க முடியல, எப்படி ஒரு அரசாங்கம் பண்ணுமா அப்படிங்கிறத.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். சென்னை மட்டுமல்லாமல் அதையொட்டிய பல வட மாவட்டங்களும் கடும் பாதிப்புகளை சந்தித்து வருகின்றன. கடலூர் மாவட்ட நிலைமை என்ன என்று கடலூரில் இருக்கும் செய்தியாளர் சங்கரை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
கடலூர் மாவட்டம் இயற்கையாகவே பேரிடர் பாதிப்புகளில் அதிக அளவில் பாதிக்கக்கூடிய மாவட்டமாக தமிழகத்தில் உள்ளது. தமிழகத்தில் பார்த்தீர்களானால் 16 மாவட்டங்களின் மழை வெள்ளத்தின் வடிகால் மாவட்டமாக கடலூர் மாவட்டம் இருப்பதால் ஆண்டுதோறும் இங்கு பேரிழப்புகள் அதிக அளவில் இருக்கும். இதன் வரிசையில் இந்த ஆண்டு தொடர்ந்து மூன்றாவது முறையாக கனமழையில் இந்த மாவட்டம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த மாதம் 8-9 ஆகிய தேதிகளில் 45 சென்டிமீட்டர் அளவிற்கு இங்கு இந்த மாவட்டத்தில் மழை பொழிவு இருந்தது. இதனால் இதுவரை 74 உயிர் பலிகள் ஏற்பட்டுள்ளது. 2 லட்சம் ஹெக்டேர் விரை நிலங்கள் இந்த அந்த மழை நீரில் மூழ்கி முற்றிலுமாக நாசத்தின் விளிம்பில் இருந்தது. அதை தொடர்ந்து இயல்பு நிலை சீராகி வரும் என்ற அளவில் இருந்த போதும் 22-23 தேதிகளில் மீண்டும் கனமழை பொழிந்தது. இதனால் மாவட்டத்தின் இயல்பு நிலை முற்றிலுமாக முடங்கும் அளவிற்கு உருகுலைந்தது. சாலைகள் படு மோசமாகின. சுமார் 18,000 பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் வீடு திரும்பாத நிலையில் ஏற்பட்டது. தற்பொழுது மூன்றாவது முறையாக மீண்டும் தொடர்ந்து இந்த 3 நாட்களாக கனமழை பொழிந்து வருகிறது. இதனால் மாவட்டத்தின் நிலைமை சொல்ல முடியாத அளவுக்கு துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை 16 முகாம்களில் 22,000 பேர் ஆங்காங்கே வெள்ளத்தில் இருந்து மீட்கப்பட்டு தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இது ஏழை எளிய மக்கள் என்றால் மொட்டை மாடிகளிலும் மாடி வீடுகளிலும் வசிக்கக்கூடியவர்கள் பலர் வெள்ளத்தின் பிடியிலிருந்து வெளிவர முடியாமல் அவர்கள் வீடுகளில் முடங்கியுள்ளனர். இந்நிலையில் சென்னையில் தற்போது 3 நாட்களாக மழை பெய்து வந்ததால் தலைநகர் என்ற அந்தஸ்தில் ஒட்டுமொத்தமாக தமிழக அரசின் பார்வை மாவட்டத்தின் மீதே பட்டுள்ளதாக ஒரு குறை ஏற்பட்டுள்ளது. மேலும் மீடியாக்களின் தாக்கமும் மாவட்டத்தை கண்டுகொள்ளாமல் சென்னையை மட்டுமே அதிக அளவில் வந்து அங்குள்ள பாதிப்புகளை எடுத்துரைக்கின்றனர். மாவட்டத்தை தற்போது 3வது முறையாக தாக்கியுள்ளதால் இங்கு யாரும் பாதிப்புகளை கொண்டு வருவதில்லை என்ற பொதுமக்களின் வேதனை சொல்ல முடியாத அளவுக்கு உள்ளது. ஒரு மாத காலமாக இங்கு நீடித்து வரும் இயல்பு நிலை பாதிப்பு காரணமாக சிறு குறு தொழிற்சாலைகளில் வேலை பார்த்து வரும் சுமார் 1 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழந்த நிலையில் உள்ளனர். அவர்களின் நிலைமையில் பார்த்தீங்கன்னா 100 கோடிக்கு மேல் வர்த்தகம் தொழில் ரீதியான வர்த்தகம் முற்றிலுமாக முடங்கி போயுள்ளது. இது போன்ற விவசாயிகள் 2 லட்சம் ஹெக்டேர் விளைநிலங்கள் அதாவது நெல், கரும்பு, வாழை, மரவள்ளி மற்றும் தோட்டக்கலை பயிர்களான கத்திரி, பூக்கள் போன்றவையும் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் மழையால் விவசாய நிலங்களில் சாகுபடி செய்ய முடியாத நிலையில் ஏற்பட்டுள்ளது. பல இடங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கின் காரணமாக நிலங்கள் குறிஞ்சிப்பாடி, குள்ளஞ்சாவடி, பன்ருட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நிலங்களில் மணல் மேடாக காய்ச்சலுகிறது. எப்போது சீர்திருத்தப்படும், எப்போது நாம் விவசாயிகள் பயிரிடப்போர் பயிர் செய்வோம் என்ற இயக்கத்தில் அப்போது விவசாயிகள் உள்ளனர்.
கடலூரில் இருக்கும் செய்தியாளர் சங்கர். காஞ்சிபுரம் மாவட்ட நிலைமைகள் குறித்து காஞ்சியில் இருக்கும் செய்தியாளர் ஜெயபிரகாஷிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் தாம்பரம், முடிச்சூர், செங்கல்பட்டு, திருக்கழுகுன்றம் பகுதியில் கடுமையான சேதம் ஏற்பட்டிருக்கு. பல்வேறு நகர்கள் வந்து தண்ணீரில் மூழ்கி இருக்கின்றன. பல்லாவரம், லட்சுமி நகர், ரங்காநகர் பகுதிகள்லாம் வந்து முதல் ஃபுளோர் அளவுக்கெல்லாம் தண்ணி போயிடுச்சு. அதனால ஜனங்கள்லாம் 2வது ஃபுளோர்ல மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. மீட்பு பணிகள் அப்பப்போ அங்கங்கே நடந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அதிக அளவில் இருந்ததால் முழுமையான மீட்பு பணிகளை செய்ய முடியல. படகுகள் போனாலும் உடனே ஒரு படகு போனாலும் நிறைய பேர் வந்து ஏறிக்கிட்டாங்க. அதனால் வந்து பல இடங்களை நம்ம மக்கள் மாட்டிகிட்டு இருந்தாங்க, அப்படி மாட்டிட்டு இருந்தாங்க. காலையில் தண்ணீர் வடிந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பேர் வெளியே இருக்காங்க. இன்னும் பல்வேறு நகரங்களில் தண்ணீர் நிறையா நிற்கிறதுனால மக்கள் அங்கே வந்து வெளியேற முடியாமல் இருக்காங்க. அவங்களாம் ஹெலிகாப்டர் மூலமாக சில உணவுப் பொருள்லாம் போட்டு வந்திருக்காங்க. 25க்கும் மேற்பட்ட ஏரிகள் வந்து உடைஞ்சிருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களோட கணக்கெடுப்புன்னு அவங்க மீட்கப்படாதனால எவ்வளோ பேர் மார்க்கு பாதிக்கப்படாதுன்னு தெரியல. இது வரைக்கும் 55,000 பேர் வந்து இந்த வெள்ள நீர்லேருந்து மீட்டிருக்காங்க. பட் இன்னும் வந்து ஏறக்குறைய அந்த அளவுக்கு மக்கள் வந்து மீட்கப்படாமல் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கும் இருக்கலாம் ஒரு கணிப்பு இருக்கு. இந்த ஏரிகள் 25 ஏரிகள் உடைந்ததால தான் பெரும்பாலான வெள்ள நீர் வந்து இந்த மாதிரி சூழ்ந்து அங்கங்கே பாதிக்கப்படுது. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்து தண்ணீர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதி புறநகர் பகுதியை பாதிச்சிருக்கு. முடிச்சூர் வந்த பல்லாவரம் அந்த பகுதியில் பாதிச்சிருக்கு. இந்த ஏரிகள் உடைப்பது பிரதான காரணம் என்னங்கன்னா அந்த வரத்து வாய்க்கால்கள் வந்து சரியில்லாமல் போனதாகவும் ஆக்குப்பை போனதாகவும் ஏரியிலிருந்து வர தண்ணீர் சரியாக போகாமல் அங்கங்கே ஏரி போக முடியாம உடைத்தப்படுறது இப்ப மிகப்பெரிய காரணம்.
இப்பவும் மழை பெய்து கொண்டிருக்கிறதா?
மழை வந்து நேற்று மாலையில இருந்து விட்டுருக்கு. லேசான மழைகள் மட்டும் அவ்வப்போது வந்திருக்கு. அதனால இப்ப மழை வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்த அளவுக்கு மழை இப்ப இல்லை. அதுதான் கொஞ்சம் ஆறுதலான விஷயம். மழை வந்து ஒருவேளை ஆரம்பிச்சா இன்னும் பாதிப்புகள் வந்து மிக கடுமையாயிடும்.
காஞ்சியில் இருக்கும் செய்தியாளர் ஜெயபிரகாஷ். திருவள்ளூர் மாவட்ட பாதிப்புகள் குறித்து திருவள்ளூரில் இருக்கும் செய்தியாளர் வெங்கடேசனை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மழை சேதாரம் வந்து நிறைய இருக்கு சார். இங்கே திருவள்ளூரிலிருந்து அனைத்து வழித்தடங்களும் முடக்கப்பட்டன. திருவள்ளூர் அடுத்துள்ள பற்றப்பெரும்புந்தூர் அங்கே உள்ள பிரிட்ஜி சேதமடைந்ததால் திருப்பதி, சென்னை டு திருப்பதி செல்லும் வாகனங்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டது. அதே மாதிரி போலிவாக்கம் அருகே வந்து பிரிட்ஜ் உடைந்ததால் திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புந்தூர் அருகே செல்லும் பாதையில் தடை செய்யப்பட்டுள்ளது. அதே மாதிரி கூட்டு ரோடில் அங்கு தரைப்பாலத்தின் மேல வந்து ரெயின் சோர்ஸ் வாட்டர் செல்வதனால அங்கு வெங்கல் டு திருவள்ளூர் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டது. மொத்தத்தில் திருவள்ளூரில் இருந்து அனைத்து பகுதிகளுக்கும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது சார். மீதி போனா திருவள்ளூரில் பெரிய நீர் ஆதாரமாக உள்ள பூண்டி ஏரி வந்து முழுமையா நிரம்பியிருக்கு. பூண்டி ஏரியோட மொத்தம் கொள்ளளவு வந்து 35 அடி. தற்போது வந்து 7 ஷட்டர்கள் மூலம் 24,000 கனஅடி வந்து திறந்து விடப்பட்டுள்ளது. இதனால் வந்து மெய்யூர் ராஜபாளையம் ஆகிய பகுதிகளுக்கு வந்து சாலைகள் வந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. காக்கலூர் அருகேயுள்ள ஹவுசிங் போர்டு, காக்கலூர், திருவூர், செவ்வாப்பேட்டை, தண்ணீர் குளம், பெரிய பாளையம், பற்ற பெருமுந்தூர் ஆகிய பகுதிகள் வந்து முழுமையா மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அங்க வந்து இயல்பு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 148 ரெஸ்கியூ கேம்ப்ஸ் வச்சு அங்க ஏறத்தார ஒரு 34,000 பேர் வந்து ரெஸ்கியூ கேம்புக்கு வச்சிருக்காங்க சார். டோட்டலா பாத்தீங்கன்னா போக்குவரத்து அனைத்தும் தடை செய்யப்பட்டுள்ளது. செல்போன் சேவைகளும் ஒரு 40% வரை தடை செய்யப்பட்டுள்ளது.
திருவள்ளூரில் இருக்கும் செய்தியாளர் வெங்கடேசன். கடுமையான இயற்கை சீற்றத்தினால் ஏற்பட்ட பாதிப்பை சமாளிக்க சென்னை மற்றும் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் அரசு இயந்திரம் திணறிக் கொண்டிருக்கும் நிலையில் சமூக ஊடகங்கள் மூலமும் சமூக குழுக்கள் மூலமும் மக்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வது குறித்த செய்திகள் பெருமளவில் வந்த வண்ணம் இருக்கின்றன. இதுகுறித்த ஒரு செய்திக்குறிப்பு வழங்குகிறார் மணிவண்ணன்.
ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்களை திறந்தால் போதும். கடந்த சில நாட்களாக கடும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் சென்னை மட்டுமல்லாமல் காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர் மற்றும் கடலூர் போன்ற வட மாவட்டங்களிலிருந்து சமூக ஊடக பயன்பாட்டாளர்கள் இட்டிருக்கும் பதிவுகளும் புகைப்படங்களும் இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் ஆக்கப்பூர்வமான சாத்தியங்களை விளக்குகின்றன. மழை கடுமையாக பொழிய ஆரம்பித்த திங்கட்கிழமையிலிருந்தே ஃபேஸ்புக்கில் பயன்பாட்டாளர்கள் தத்தம் நிலை செய்திகளின் மூலம் தங்கள் பகுதி நிலவரங்களை பரிமாறிக்கொண்டிருந்தனர். தமது வீட்டில் தண்ணீர் புகுந்ததை நிலைத்தகவல் மூலம் தெரிவிக்கும் மணிமணிவண்ணன், எங்கள் வீடு மூழ்கிக் கொண்டிருக்கிறது, ஆனால் எங்களை வீட்டு சொந்தக்காரர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் துணையுடன் காப்பாற்றிவிட்டார்கள். புத்தகங்கள் தப்புமா என்று தெரியவில்லை. படுக்கை பெட்டிகள், துணிகள் எல்லாம் வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கின்றன. வெள்ளத்தின் அழுத்தத்தால் கதவை திறக்க முடியவில்லை. கதவை உடைத்து எங்களை மீட்டார்கள். இன்னும் படபடப்பு அடங்கவில்லை என்கிறார். இதேபோன்று பல செய்திகள். அதே நேரம் வெறும் பாதிப்பு குறித்த செய்திகளாக மட்டுமல்லாமல் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தங்கள் இடங்களை தர தயார், வாருங்கள் என்ற அழைப்புகள் வேறு பல ஃபேஸ்புக் பயன்பாட்டாளர்களிடமிருந்து வந்த வண்ணம் இருந்தன. சென்னை விமான நிலையத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்களா? என் வீடு 2 கிலோமீட்டர் தொலைவில்தான் இருக்கிறது, வாருங்கள் என்று அன்பான அழைப்பு விடுக்கிறார் தனது வீடு, முகவரி மற்றும் தொலைபேசி எண்களுடன் ஃபேஸ்புக் பயன்பாட்டாளர் வினோதினி நிலா. அவசர உதவி சேவை எண்களை தமது நிலைத்தகவலாக பகிர்ந்து கொள்கிறார் எழுத்தாளர் லீனா மணிமேகலை. ஹேஷ்டேக் சென்னை ஃப்ளட்ஸ், ஹேஷ்டேக் சென்னை ரெயின்ஸ் என்ற பல ஹேஷ்டேக்களுடன் ட்விட்டரில் சமூக ஊடக ஆர்வலர்கள் உதவிக்கான ஆலோசனைகளை பகிர்ந்த வண்ணம் இருந்தனர். மழை நீரால் சூழப்பட்டு வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டால் 1 லிட்டர் தண்ணீரை காய்ச்சி சில கரண்டிகள் சர்க்கரை, 1 கரண்டி உப்பை போட்டு அவ்வப்போது குடித்து கொண்டே இருந்தால் 3 நாட்கள் வரை கூட உணவு இல்லாமலே தாக்குப்பிடித்து விடலாம் என்று ஆலோசனை வழங்குகிறார் ராம்சங்கர் அண்ணாமலை என்ற ஒருவர். மருத்துவ ரீதியில் இந்த ஆலோசனை சரியோ இல்லையோ, ஆபத்துக்கு தோஷமில்லை என்ற அளவில் சரியான கருத்துதான் என்று சிலருக்கு தோன்றலாம். இது தவிர பல மத அமைப்புகள் தங்கள் வழிபாட்டிடங்களை பாதிக்கப்பட்டவர்களுக்கு திறந்துவிட்டிருப்பதை ஃபேஸ்புக் மற்றும் பிற சமூக ஊடகங்கள் வாயிலாக தகவல்களாக பரிமாறிக்கொண்டிருந்ததை பார்க்க முடிந்தது. இஸ்லாமியர்களின் மசூதிகள், சென்னை வாழ் சீக்கியர்களின் குருத்வாராக்கள், இந்து அமைப்புகளின் தன்னார்வ குழுக்கள் போன்றவை இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதை ஃபேஸ்புக் மூலம் தெரிந்து கொள்ள முடிந்தது. அதேபோல வெள்ளத்திலும் நிலைமைகள் சில இடங்களில் இயல்பாகவே இருப்பதையும் சிலர் தங்கள் ஃபேஸ்புக் பக்கங்களில் பதிவு செய்திருந்தனர்.
மணிவண்ணன். அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் உள்ளாட்சி மன்றங்களில் பெண்களுக்கு 25% இடஒதுக்கீடு அளிக்கும் சட்டத்திற்கு இலங்கை அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் மக்கள் தொகையில் 50% அதிகமாக பெண்கள் இருக்கின்ற நிலையில் பெண்களுக்கு 33% அரசியலில் சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என்று பெண்கள் அமைப்புகளும் பெண் செயற்பாட்டாளர்களும் குரல் கொடுத்து வந்திருக்கின்றார்கள். ஆயினும் வரப்போகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் 25% பெண்களுக்கு வேட்பாளர் பட்டியலில் இடமளிக்க வேண்டும் என்று இன்று கூடிய அமைச்சரவையில் அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பெண்கள் செயற்பாட்டு வலையமைப்பைச் சேர்ந்தவரும் பெண்களுக்கு எதிரான வன்முறை தொடர்பாக பிரதமருடைய செயலகத்தில் உருவாக்கப்பட்டுள்ள செயலணியின் உறுப்பினருமாகிய ஸ்ரீன் ஜரூர் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த 25% இடஒதுக்கீட்டை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் என கேட்டேன்.
33% கோட்டா நாங்கள் எல்லாரும் அடிப்படையில உண்மையா கேட்டுக் கொண்டிருக்கோம். உண்மையா சொல்ல போனா நான் 50% கேட்பேன். ஆனால் இந்த 25% உள்ளூராட்சி அத்தாரிட்டிஸ்ல வந்து நாங்க வச்சிருக்கோம் கேட்டிருக்கிறோம். இந்த அரசாங்கம் வந்து இதுக்கு சம்மதம் தெரிவித்ததே பெரிய காரியம்.
அப்படியானால் இது பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த அளவில் அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்க போகிறது?
இப்ப நாங்க பாராளுமன்றத்துல பெண்களை 33% கொண்டு வரப்போறோம் என்று சொன்னால் கான்ஸ்டிடியூஷன்ல மாற்றம் வரணும். இன்னும் 4 வருஷத்துக்கு பிறகுதான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்கு முன்னமே 25% பெண்களை உள்ளூராட்சி சபைகளில் கொண்டு வருவதன் பிரகாரம் அடிமட்டத்தில் அவர்கள் அரசியல் செய்து மக்களோட உரி அது மக்கள் தன்னால தெரிவு செய்யக்கூடிய ஒரு தன்மைகளும் வரலாம்
என்றார் ஸ்ரீன் சரூர் அவர்கள்.
மாணிக்க வாசகம். இலங்கையில் கடந்த செப்டம்பர் மாதம் ஆட்சி அமைத்திருக்கும் புதிய அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டத்தின் 2வது வாசிப்பின் போதான வாக்கெடுப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரித்து வாக்களித்திருக்கிறது. ஆனால் அதில் இருக்கும் கட்சிகளில் ஒன்றான இபிஆர்எல்எஃப் கட்சியின் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த வாக்களிப்பை புறக்கணித்திருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் மீண்டும் மாணிக்க வாசகம்.
இலங்கை அரசாங்கத்தின் கன்னி வரவு செலவு திட்ட 2வது வாசிப்பின் போது அரசாங்கத்திற்கு ஆதரவளித்து வரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2 நிலைப்பாட்டில் செயற்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. நேற்று நடைபெற்ற இந்த வாக்கெடுப்பின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரித்து வாக்களித்திருந்த போதிலும் அதன் பங்காளி கட்சிகளில் ஒன்றாகிய இபிஆர்எல்எஃப் கட்சியின் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த வாக்களிப்பை புறக்கணித்திருந்தார்கள். வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவசக்தி ஆனந்தன் மற்றும் டாக்டர் சிவமோகன் ஆகிய இருவருமே இவ்வாறு வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் விலகியிருந்தனர். வரவு செலவு திட்டத்தில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வழக்குகளுக்கு மக்களுக்கு எதிர்பார்த்த நிவாரணங்கள் வழங்கப்படவில்லை. அரசியல் கைதிகளின் விடுதலை உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக வாக்களித்திருந்த அரசு அவற்றை நிறைவேற்றவில்லை. இந்த நிலையில் கூட்டமைப்பின் தலைவர் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவளித்திருப்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்.
எந்த விதமான நிபந்தனைகளும் இல்லாமல் ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவளித்திருக்கின்றோம். அதுக்கு பிற்பாடு இந்த பாராளுமன்றத்துக்கு வெளியே நாங்கள் இருந்தாலும் கூட இந்த அரசாங்கத்துக்கான ஆதரவை வழங்கி வருகின்ற இந்த நேரத்தில் எங்களுடைய சிறிய கோரிக்கைகளை கூட இந்த அரசாங்கம் நிறைவேற்றவில்லை என்ற ஒரு காரணத்துக்காக அரசாங்கத்துக்கும் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் சம்பந்தன் ஐயாவுக்கும் இது ஒரு செய்தியாக இருக்க வேண்டும் என்றதுக்காக நாங்கள் இந்த வாக்கெடுப்பில் பங்கு பெற்றாமல் இருக்கிறோம்
என்றார் சிவசக்தி ஆனந்தன் அவர்கள்.
மாணிக்க வாசகம். சவுதியில் பணிபுரிந்து வந்த இலங்கை பெண் ஒருவரை கல்லெறிந்து கொல்லும்படி வழங்கப்பட்ட தண்டனை நாளை நிறைவேற்றப்பட இருப்பதாக வெளியான தகவல்கள் தவறானவை என்று சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதுவர் பிபிசியிடம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கை பணிப்பெண் ஒருவரை கல்லெறிந்து கொலை செய்யும்படி சவுதி நீதிமன்றம் ஒன்று வழங்கியுள்ள தீர்ப்பு நாளை நிறைவேற்றப்பட உள்ளதாக பரவி வரும் தகவலில் எந்த உண்மையும் இல்லை என சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதுவர் அஸ்மிதா சிங் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். சவுதியில் உள்ள வீடொன்றில் பணிப்பெண்ணாக கடமையாற்றி வந்த இந்த பெண் ஆண் ஒருவருடன் கள்ளக்காதல் கொண்டிருந்தார் என குற்றஞ்சாட்டப்பட்டு அந்நாட்டு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட இவர் மீதான குற்றச்சாட்டு உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னர் இவரை கல்லறிந்து கொலை செய்யும்படி உத்தரவிடப்பட்டது. இவ்வாறான பின்னணியில் இந்த பெண்ணுக்கு வழங்கப்பட்ட தண்டனை நாளை நிறைவேற்றப்பட உள்ளதாக பரவலாக பேசப்பட்டு வந்தது. எனினும் இதனை மறுத்துள்ள சவுதிக்கான இலங்கை தூதுவர் அஸ்மி தாசிம் தண்டனைக்குள்ளான பெண்ணை மீட்பதற்கான உயர்மட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார்.
දිගින් දිගටම කිව්වේ අපි අභියාචනයක් දාලා තියෙන බවත් ඒ අභියාචනය සැලකිල්ලට ගැනීමේ පියවර රාශියක් තියෙන බවත් ඉතින් ඒ ඔක්කොම සලකනකොට අපිට තව ගොඩාක්
இந்த பெண்ணுக்கு வழங்கப்பட்டிருக்கிற தண்டனைக்கு எதிராக நாங்கள் மேன்முறையீடு செய்திருக்கின்றோம். தண்டனைக்குள்ளான பெண்ணை சந்தித்து பேசும்படி அமைச்சினால் எங்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் எங்களால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கும் சூழலில் இவ்வாறான பொய் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த பெண்ணுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட இருப்பதாக எங்களுக்கு அறிவிக்கப்படவில்லை. அது ஒரு பொய் பிரச்சாரம்
என்று கூறிய சவுதிக்கான தூதுவரிடம் தண்டனைக்குள்ளான பெண்ணை விடுவிக்க கோரி முன்னெடுக்கப்படும் ஆர்ப்பாட்டங்களால் பயன் கிடைக்குமா என்று கேட்டபோது
கெனிக்குகே விரோதே தக்வீமே ஐதியத ஹொந்தனே கியாண்ட மங் கெனதினே நமுத் அபி ஹமதிசேம கட்டியுத்து கல யுத்தே.
ஆர்ப்பாட்டம் செய்வது மக்களின் அடிப்படை உரிமை. நான் அதனை தவறென்று கூற மாட்டேன். ஆனால் இந்த பெண் விவகாரத்தில் நாங்கள் மேன்முறையீடு செய்திருக்கிறோம். அது தொடர்பில் வழக்கும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. இதில் தோல்வியுற்றால் கடைசி முயற்சியாக அழுத்தங்களை கொடுக்கலாம். ஆனால் நாங்கள் தற்போது கொடுக்கும் அழுத்தங்கள் அந்த பெண்ணுக்கு எதிராக மாறிவிடக் கூடாது என்பதே எனது கருத்து. எனவே மிகவும் புத்தி சாதுரியத்துடன் நடந்து கொண்டு இந்த பெண்ணை விடுதலை செய்வதற்கு நடைமுறைக்கு சாத்தியமான நடவடிக்கைகளை எடுப்பதே சிறந்தது என்பதுதான் எனது ஆலோசனை.
என்றார் சவுதிக்கான இலங்கை தூதுவர் அஸ்மின் தாசின். இதனிடையே இந்த பெண்ணை விடுவிக்கும் ஒரு முயற்சியாக வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர இலங்கைக்கான சவுதி தூதரக அதிகாரிகளுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அத்தோடு இந்த பெண்ணை விடுவிக்கும்படி கோரும் ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று கொழும்பில் நடைபெற்றமையும் குறிப்பிடத்தக்கது.
சார்ல்ஸ் பீட்டர் நேயர்களே, சென்னை மற்றும் அதையொட்டிய வட மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புக்குள்ளான நேயர்கள் தமது நிலைமைகள் குறித்தும் தமது அங்கு நடக்கும் பணிகள் குறித்தும் பிபிசி தமிழுக்கு இணையதளத்தின் வழியாக தெரிவியுங்கள். அவை பிபிசி தமிழின் இணையதளத்திலும் நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேர்களே.